ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பத்து சொல்லலாமா, முக்கிய உயிரை பொருளோ அது வியாபக பொருள் பதியனை போல் அது உருவாக்கம் அனாதி. ஆகவே படிய படி அனாதி பொருளோ அனாதி திட்டமோ அது மாதிரி தான் பத்து பார்க்கணும். மாயை என்ன சொன்னதா எனக்கு ஆரம்பப்பட்டா இந்த மாயைக்கு மாயை பொருள் நல்ல பார்க்கணும்ல சார். நித்தமாய் அருவாய் நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கு ஒரு நித்தமாய் எங்கும் வியாபியாய். ஏன்னா மாயை வந்து நித்தமாய் சொல்லிட்டாரு முதல்லயே. அப்ப நித்த பொருள் எப்படி இருக்கணும்? வியாபக பொருளாக இருக்கணும் இல்லையா? மாயிலிருந்து கொண்டக்கூடிய உடம்பு பஞ்சபூதங்கள் இவை வேணா வியாபக பொருளா இருக்காது. இட வரையறைக்கு உட்பட்ட பொருளாக இருக்கும். கோள்களின் திட்டம் நிறை எல்லாமும் வானவியல் அறிஞர்கள் அக்காலத்திலேயே அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா இவையெல்லாம் இட வரையறைக்கு உட்பட்ட பொருள். ஏன் அதனால இவையெல்லாம் போன்றே அழியக்கூடிய பொருளா இருக்கின்றன. காரிய பொருள் போன்றே அழியாத நித்த பொருள் ஒரு பொருள் இருக்கிறதுனா அது வியாபக பொருளாக இருக்கணும் கேட்டீங்களா? அதனால உயிர் நித்தப்பொருள் என்பதுதான் ஒரு வியாபக பொருளா இருக்கும். வியாபக பொருள் என்றால் அதுக்கு இட வரையறை கிடையாது எங்கும் இருக்கக்கூடிய பொருள். அப்போ ஜீவனாகிய உயிர் வியாபக பொருளாக இருக்கின்றபடினாலே அந்த பொருள் வந்து நீங்க எப்படி அவசியப்படுத்து சொல்லலாம்? அது குருவ நிலை மட்டும்தான் இருக்கு கனவு நிலையில. அப்புறம் குருவ நிலையிலிருந்து கனவு நிலைக்கு வரும்போது நல்லது இழுகின்றது அதாவது இறக்குன்றது அப்படி ஸ்தானத்துக்கு இறங்குகின்றது. அப்புறம் திரும்ப மறுபடி நனவு நிலையை நோக்கி வரும்போது ஒவ்வொரு ஸ்தானத்தில் ஏறி வருகின்றதுன்னு எங்கும் இருக்கிற பொருள் வந்து அதுக்கு இறங்குதல் ஏறுதல் என்பது இருக்கின்றது. எல்லாருக்கும் அந்த பொருள் இருக்கு வியாபக பொருள். அப்போ அந்த பொருள் இறங்குது ஏறுதுன்னு சொல்றான் இல்லையா? அது வியாபக பொருள். வியாபக பொருளுடைய தன்மைக்கு அது பொருந்தாத பொருள். வியாபக பொருளுக்கு அந்த இலக்கணம் சொன்னால் அது இருக்கு என்று ஓர் ஐயத்தை ஆசிரியர் இருக்கிறார். நம்முடைய ஞானாசிரியர் அதுக்கு நம்முடைய ஞானாசிரியர் அற்புதமாக விளக்கம் விளக்கம்லாம் கிடைக்குமா? அதனால் அணுக்காசி அணுக்க சிலராக இருந்து நம்முடைய உடம்புடைய நாயனார் கேட்ட ஐயத்தை நம்முடைய அமரவான தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகளாக இருக்கக்கூடிய அமரவான தேசிகர் இவ்வளவு அற்புதமாக விளக்கி அறிவிக்கின்றார் என்பதை தான் அந்த பாடலை குறிப்பிட்டார். பாடலை நான் பார்க்கும்போது ஜீவனோ வியாபி ஜீவனோ வியாபி அவற்றை எரிந்து திரும்புதல் குற்றமா? கருவி சேருதல் பிரிதல் இல்லையா முறையில் செயல்படும். கருவியே தெரியும் காலிலா அறிவு தங்கின இடமே கருமுழிக்கு இருப்பிடம் என்று சாற்றி என் உலகத்தில் ஐயமும் தெரிவும் தவிர்த்தனையை ஆண்டு கொண்டனையே. ஐயமும் உலகம் போதும் பாதனை கடந்த உனை வசவாக்க பாதமும் பசமும் மா ஞானம் பற்றி நாட்டத்தை முகிழ்த்து வாய்நீரை பட்டையிட பருகுவார் தங்கள் ஆபத்தே நிட்டை அபாயமாய் கருதி அதற்கு இயல்பினை அளித்தவனே. ஆவல் குலத்தை அம்பலவான அடியவர் கருடும் மாணவியே. சீவனோ வியாதி சீவாங்கவாதி உயிரோ வியாபக பொருள் அப்படி அவற்றையில் எரிந்து திரும்புதல் குற்றமா? அது ஒவ்வொரு அவற்றைக்கு இறங்கி மறுபடி சேரும் திரும்பும் என்று சொல்லுதல் வியாபக பொருளாகிய ஆன்மாவின் இயல்புக்கு பொருந்தாத குற்றமா? குற்றம் பொருந்திய இலக்கணத்தை சொன்னதாகும் என்று ஐயப்பாடு தான் ஐயப்பாடு. இதற்கு விளக்கம் என்ன இருக்கிறார் ஆசிரியர் அம்பலவாதம் பேசுகிறார் தான் அடுத்த பொழுது வரும். கருதி சேருதல் பெரிதல் இல்லையா முறையில் செயற்படும். ஆன்மா வியாபக பொருள் தான், அது இருந்தபடிதான் இருக்கின்றது. ஆனால் ஆணவ மலத்தால் அதன் அறிவு முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளது. ஆணவ மலத்தால் அதன் அறிவு முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளது. அதனால ஆன்மா வியாபக பொருள் அவ்வளவு சிறப்பாக தெரிந்தால் சொல்லவில்லை. எங்கும் இருக்கிற பொருள் தான் வியாபக பொருள் தான். என்ன பயன் இருக்குன்னா அது அறிவு விளங்கணும். அது சித்து பொருளாக இருக்கும் அறிவு விளக்கமில்லையே என்றால் ஆணவத்தினால் அது மறைக்கப்பட்டு அறிவு விளக்கத்தை அறிவுலக்கம் ஒரு காலமும் இயல்பா இருக்காது. இயல்பான அறிவுலக்கம் ஒரு காலமும் கிடையாது. ஐயா சொல்லிட்டாங்க முதல கூட அது தானா அறியாது சிவமறிவித்து தான் அறிவிட்டாங்க. ஆனா அறிவித்தால் அறியக்கூடிய அந்த நிலையில கூட இல்லையே உயிர் வந்து ஆனாலும் கேவலத்துல. ஏன்னா மலத்தினால் முழுவதுமாக இந்த ஆன்மா மறைக்கப்பட்டு தன் வியாபகம் முழுக்க மலத்தினால் மறைக்கப்பட்டு உணத்தினாலும் உணர முடியாத மாட்டாமல் இருந்து இருக்கின்றது இல்லையா? அப்படிப்பட்ட ஆன்மா கருவிகளோடு சேர்ந்து கருவிகள் வாயிலாக தான் அறிந்து வருகின்றது. கருவிகளை தானே அறிந்து நினைக்கக்கூடாது. அஞ்சாம் சூத்திரம் என்ன கருத்து சொல்லுது நினைத்து பார்க்க வேண்டும். அஞ்சாம் சூத்திரம்
வெளிப்படுகின்ற இடம் எதுவோ அந்த இடத்தை தான் சாதாரணம் சொன்னாங்க. அப்போ கோவம் வந்து
25 கருவிகள் என்று குறைந்திருக்கிறது. ஆண்மறிவு வெளிப்படும் இடம் இதயம். அது வேறு 3 கருவிகள் என்று குறைந்திருக்கிறது, வெளிப்படும் இடம் நாம். எல்லாருமே ஆன்மாவுக்கு அந்த அறிவு வெளிப்படும். அதாவது தாவிதா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம். அந்த அறிவு தங்கி இருக்கிற இடம் தான் அறிவு தங்கி இருக்கிறதுலாம் வெளிப்படுது. ஆமா, அதுதான் தகுமுயிருக்கு இருப்பிடம். அதுதான் வந்து புதுவனடு கண்டம் இதயம் போன்ற இருப்பிடம் என்று காற்று என்று சொல்லி ஐயமும் தெரியும் தவிர்த்தனையே. என்னுடைய ஐயத்தையும் திரிகுணத்தையும் தவிர்த்தாய். ஐயம் என்ன? வியாபக பொருள் எப்படி இறங்கும் ஏறும்பது ஐயம். அதனால அவற்றை படாது அப்படின்னு முடிவு வந்து அது தெரியும். தப்பான முடிவு மேற்கொண்டு அதான் தெரியும். நமக்கு சந்தேகம் வந்ததுனால இந்த சந்தேகத்துக்கு ஒரு விளக்கமானும் நினைக்காம ஓ அதனாலே ஒன்று சொன்னதுதான் தப்பு அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டுனா அதான் தெரியும் இல்லையா. அது சந்தேகத்தை போக்கி திரிகுணத்து எனக்கு வராதபடி சீர்த்திருக்காய் என்று சொன்னாங்க. இப்போ நமக்கு இன்னொரு ஐயப்பாடு வரலாம். நனவு நிலையில பூர்வ மத்தியில அதனுடைய அறிவு விளங்குதுன்னு சொல்றீங்க, சரி எடுத்துக்கணும். கனவு நிலையில தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு அறிவு விளக்கம் கனவு நிலையில ஏற்படுது, அதனால கனவு நிலையில அறிவு இருக்கும். உறக்கம் உறக்க நிலையில இருந்தாலும் அறிவு வெடிப்பு விளங்கல் அறிவு எதுவும் வெளிப்படுது. பேரவர்க்கும் வெளிப்படலாம் கேட்க வேண்டாம். உறக்கத்தை விட அறிவு நிலை குறைந்தது. இப்ப உறக்க நிலையிலே அறிவு விளக்கம் எதுவும் இல்லையே. அப்புறம் அப்ப வந்து அறிவு தங்கின இடம் இருப்பிடம் எப்படி சொல்லலாம்? அறிவு தங்கின இடம் நனவு பூர்வ மத்திய சொல்லலாம். நனவுல அறிவு விளக்கம் இருக்கு, அதனால இது அறிவு தங்குற இடம் சொல்லலாம். கனவுலையும் ஏதோ கொஞ்சம் அறிவு விளக்கம் இருக்கு. நனவாளர் தெளிவாக இருந்தாலும் கனவுல ஓரளவு அறிவு விளக்கம் இருக்கு. அதனால கனவு நிலை இந்த கண்டத்தையும் அறிவு விளக்கம் ஏற்படுற இடம் சொல்லலாம் கனவு நடக்கிறது. ஆனா உறக்கம் நடக்கிற இதயம் அந்த இடங்கள் எல்லாம் அறிவு விளக்க இடம் சொல்லலாமா? சொன்னால் அங்கே அறிவு விளக்கம் இருக்கிறது இந்த அளவுக்கு இல்லை, இங்கு குறைவாக இருக்கின்றது. என்ன அப்படின்னா அனாதியே கேவலாவதிப்பட்டு கிடக்கும் போது ஒரு கருவியோடு சேராது இருக்கும் போது இல்லையா, இருந்த அந்த அறியாமை நிலையை விடவும் உறக்கம் பேருவத்தில் இந்த அறியாமை நிலை குறைவுதான். ஏன்னா கலாதிகள் கலாதி தத்துவங்கள் ஆன்மாவோடு சேர்ந்துதான் இருக்கின்றன. அதனாலதான் நீங்க ஆன்மாவை குருடன் குருடன் 5வது உயிர்ப்படங்கள் வரைக்கும் குருடங்கிற பேரவையை சொல்றீங்கன்னா ஆன்மாவோடு அந்த கலாதிகள் அஞ்சும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அந்த தத்துவங்கள் இருப்பதனால அதுக்கு ஓரளவு அறிவுரை இருக்கதான் செய்யும். அனுபவத்தில் நம்ம குறிப்பிடி சொல்லணும்னா உறக்கம் வேறுவதற்கு நமக்கு அறிவுரக்கம் இல்லாமலும் நாம உறக்கி விழித்த பிறகு சுகமாக தூங்கினேன் என்று சொல்கின்றோமே, அப்போ ஒரு சுகத்தை ஒரு நிம்மதியை நாம அனுபவித்திருக்கோம் இல்லையா? ஒரு அந்த அனுபவத்தை புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவுரக்கம் நுணுக்கமான ஒரு அறிவுரக்கம் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? ஆகவே அதுவும் அறிவு விளங்கும் இடம்தான். சாவிலான குற்றமற்ற சாவிலா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம். சாவிலா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம் என்று கூறினார். சாவிலா அறிவு என்ன சொன்னாங்கன்னா அந்த மலமறைப்பு கொஞ்சம் நீங்கி இருக்குது. மலமறைப்பு கொஞ்சம் கூட நீங்காட்டா சிறிதளவு கூட அறிவு விளங்க போறது. கொஞ்சம் மலமறைப்பு நீக்கி அந்த அறிவு வெளிப்படுறதுனால சாவிலா அறிவுனா தாவிதா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம் என்று காட்டி என் உள்ளத்தில் ஐயமும் தெரிவும் தவித்தனை ஆண்டு கொண்டாயே. அப்புறம் அடுத்த நடப்பு செய்தி என்ன அப்படின்னா பாவனை கடந்த உன்னை வசமாக்க. இதுவெல்லாம் பாவனைகளுக்கெல்லாம் அபாரம். அதாவது பாவனையினாலே இறைவனை அடையலாம் என்பது ஒரு காரணம் இருக்கு. யோகம் என்று சொல்வார், நாம யோகம் சொல்றோம் சரியிருக்கிற யோகம். அது வேற, இது என்னன்னா யோகத்தினால் நேர முத்தியே பெறலாம் என்ற ஒரு கருத்துடையவர்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? யோகத்திலே பல பாவனைகள் இருக்கின்றன, அந்த பாவனைகளை செய்வதன் மூலம் இறைவனை நாம் அடைந்து விடலாம் முத்தியை பெற்று விடலாம் என்றார். அந்த மாதிரி யோக பாவனைகளுக்கு இறைவன் அனுப்பட மாட்டான். யோக பாவனைகள் மனம் முதலிய அந்த கரணங்களால் செய்யப்படும். அந்த கரணங்களால் அவன் அறியப்படா. கரணங்கள் யாவும் கடந்து நின்ற கரையிலக்கம் சொல்வார். சித்தமும் செல்லா சேத்தியம் காங்க என்பார் திருவந்தபுரி. சித்தத்துக்குன்னா தேவையானவன் சேத்தியம், சித்தத்தெல்லாம் கடந்தவன் இல்லையா? உள்ள துணவியும் கொள்ளவும் படான் கண்முதற்குலனால் காட்சியும் இல்லோர் என்றெல்லாம் சொல்வார்கள். கூடி கரணங்களை எல்லாம் கடந்தவன் திருவந்த பகுதியில திருவருமானையே ஒரு உபர்பாத்துவனம் இது ஒரு கணி ஒரு நடை. அப்படிப்பட்ட பெருமானை வந்து அந்தக்கரணங்களை துணை கொண்டு பாவனை செய்து அவனை அழைத்து விடலாம் என்று சொல்லி அதற்கு ஏற்ப வந்து தியான பாவனைகளை சொல்லி அதுல சிவனை அழைத்து விடலாம். சிவனை அழைத்து விடுவதுதான் நிட்டை, சிவனோடு கூடுதலாம் நிட்டை கூடும் நிறைவேறுவது. அந்த நிட்டையை நாம் அழைந்து விடலாம், பாவனையால் நிட்டை அழைந்து விடலாம். அதுக்கு என்னன்னா கதைகளை கொண்டு நாம் அறிகின்ற அறிவு பார்த்த ஞானம் இல்லையா. கதை தன்னை கழிவுகளுக்கு வேறான பொருள் ஆன்மா என்று சொல்லி தன்னை பெரிய பொருளாக அறிந்திருக்கிற பத்து ஞானம் பார்த்த ஞானத்தாலோ அல்லது பத்து ஞானத்தாலையோ பாதித்து சிவபெருமானை பெற்றுவிடலாம் என்று ஒரு கால சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது முத்திக்கு வழிவகுக்காத நெறியாகும். முத்தியை வேண்டி நிற்கின்ற பக்குவ ஆன்மாவுக்கு இதை போன்ற உபதேசங்கள் அபாயமானவை இல்லையா. இப்ப என்ன மாதிரி ஆளுங்க கேட்டா இதுல என்னத்தான் பெரிய அபாயம் இருக்கு, ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதா அவன் சொல்றாங்க. ஆனா முத்தியை விரும்பி அந்த பெறக்கூடிய நிலையில பக்குவ நிலையில போன போய் திசை திருப்பி விட்டா இல்லையா. அப்ப எப்போ திரும்ப வருது எப்போ மறுபடியும் நிலைக்கும் வர்றது. ஆகவே அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அது அபாயம், அவர்கள் பக்குவத்துக்கு அது பெரிய அபாயம் இருக்கு சொல்வது. பாவனை கடந்த உன்னை பத்தமாக்க மனத்தால் செய்யப்படுகிற பாவனையெல்லாம் கடந்து விலகு போகும். நீ அப்படிப்பட்ட உன்னை இந்த பாவனையாலே பத்தமாக்கி விடலாம் என்று கருதிக்கொண்டு பாத ஞானத்தையோ அல்லது பத்து ஞானத்தையோ கற்றுக்கூடாக கொண்டு வந்து தியானங்கிற பேர்ல அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அது வந்து உண்மையான நிட்டை அல்ல, அவர் சொல்லிய நிட்டை ஆசையினால் அவர்கள் மேற்கொண்ட நிட்டை. சின்ன குழந்தைகள் ஆசையினால நாம ஒரு வீடு வைக்கிறோம் கேட்கும், அதெல்லாம் புரியக்கூடிய வீடாகுமா இல்லையா. அது மாதிரி ஆசையினால் அவர்கள் கூறுகின்ற நிட்டை, அந்த நிட்டை அந்த ஆபத்திய நிட்டை அபாயமாய் கருதி அது முத்தியை நாடி இருக்கின்ற பக்குவர்களுக்கு அது அபாயமானது என்று கருதி அதற்கு இயல்பினை அறிந்தவனே முத்தியை நாடி இருக்கின்ற பக்குவானாக்கள் இந்த ஆபத்திய நிட்டையை கண்டு மயங்கி இந்த பொய்நெறியிலே விழுந்து பெரிய பெரிய திறமை பணி இழந்துவிடக்கூடாது என்று உன் திருவுள்ளத்தில் கருதி அந்த நிட்டைக்கு தெளிவான இலக்கணத்தை நீ உபதேசித்து தருவினாய் என்று குருவை போட்டிருந்தார். ஆமா, அவர் நிட்டை விளக்கம் என்று ஒரு நூல் இயற்றி உள்ளார். யாரு உலகுடைய நாயகர் ஆசிரியர் அமலவாணர் நிட்டை விளக்கம் அதுல இதுதான் நிட்டைன்னு அதுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கின்றார். மேலும் உபதேசம் என்பான் ஒரு நூல் அற்புதமான நூலாகும். என்னன்னா நமச்சிவாயமூர்த்திகளிடம் தான் பெற்ற உபதேசத்தை அப்படியே நூலாக எழுதியிருக்கின்றார். நமச்சிவாயமூர்த்திகள் சொன்னதாகவே அந்த நூல் எழுதியிருக்கின்றார். அவர் தான் பெற்ற உபதேசத்தையே நூலாக செஞ்சதுனால அதுக்கு உபதேசம் என்பான். இந்த ரெண்டு நூல்களையும் வந்து நிட்டையினுடைய இயல்பு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. அந்த நிட்டை இயல்பை உணராமல் இவர்கள் சொல்கின்ற பாத ஞானம் பத்து ஞானம் சார்ந்த மனதால் இறைவனை அழைந்து விடலாம் சொல்லக்கூடிய இந்த நிட்டையை நம்பி வந்து இந்த அபாயத்தில் விழுந்துவிடக்கூடாது என்று கருதி நிட்டைக்கு இயல்பினை அளித்தவனையும் போட்டிருந்தார். பாவனை கடந்த உன்னை வசமாக்க மனதினால் செய்யப்படும் பாவனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குகின்ற உன்னை வசமாக்க கருதி அந்த பாவனையினால் வசமாக்க கருதி பாசனம் சுமா ஞானம் பாச ஞானம் பசு ஞானத்தை எல்லாம் கற்றுக்கூடாக கொண்டு பாசமா பற்றி நாட்டத்தை முகழ்த்து பாசஞானத்தை கற்றுக்கொண்டு நாட்டத்தை முகழ்த்து. நாட்டம் என்பது கண் என்று பொருள் இல்லையா. நாட்டம் என்பது கண் என்று பொருள் இருக்கு. நாட்டம் இரண்டும் அறிவுறவர்கள் இருக்கு. கூட்டி உழைப்பு குறிப்புரை என்பது நூற்பாடு இல்லையா. புதுகாப்பீட்டிற்கு பற்றி ஞாபகம் இருக்கணும். தமிழ்மாணவர்கள் இருக்கலாம் நாட்டம் என்றால் கண்ணு நாட்டத்தை முகழ்த்து அதாவது கண்களை குவித்து கண்ணை மூடிக்கொண்டு அதெல்லாம் தெரியல. ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஆசனத்தில் இருந்துவிட்டால் உடனே முடியே விட்டுவிடலாம் சொன்னா. இப்ப நாம என்ன சொல்றோம் மனதால் தியானிக்க கூடாதுன்னு சொல்றோமா, அப்படி சொல்லல. இப்ப சொல்லுக்கும் எட்டாவது ஒன்னா வாக்கும் கடந்தவன் தான். அதுக்காக தோத்திரங்களை நம்ம துணிக்காம இருக்கோமா, துணிக்கிறோம் இல்லையா. என்ன அப்படின்னா அப்ப என்ன பொருள் வாக்குக்கு எட்டாவது நம்ம வாக்காமல் நீங்க புரிஞ்சு என்ன வகைன்னு கேட்டா என்ன சொல்லுவோம். வாக்கினால் அவன் நேரடியாக அறிய முடியாது. அவனுடைய அறிவை கையா சொன்ன மாதிரி அவனுடைய அறிவினால் தான் அறிவை சார்ந்துதான் அவனை அறிய முடியும். அவனுடைய அறிவை கருணையோடு அவன் நமக்கு சாறுபடி கொடுத்தாதான் நம்ம சார முடியும். அதனாலதான் அவன் அருளாக தான் அவனை காண முடியும் சொல்றோம். அவன் அருளாக அவன் அறிவை சார்ந்து அவன் அறிவையே தன்னால் கொண்டுதான் அவனை காண முடியும் சொல்றோம். அப்போ நம்ம அவனால் அவனை வாக்கினால் துதித்தாலும் துதித்தாலும் மனதினால் தியானித்தால் அவனுடைய அருள் கிட்டும். அந்த அருளை தன்னாக கொண்டு நான் அவனை